பாடல்கள் நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். நம்மக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத ஒரு முக்கிய அங்கமாக இருக்குது நம்ம வாழ்க்கையில். நம்ம பிறந்ததுலேருந்தே இல்லை பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கருவறையில் இருக்கும்போதே பாடல்கள் கேட்க ஆரம்பிச்சிருப்போம். பிறந்ததுக்கப்புறம் நமக்காகவே தாலாட்டெல்லாம் பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம நிறைய பாட்டெல்லாம் கேட்டிருப்போம். அதில் ஒரு சிலது நமக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும். நான் வந்து குட்டி வயசாக இருக்கும்போது ஒரு நடக்க ஆரம்பித்து ஓடி ஆடுற வயசில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு வந்து, நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த பாட்டு போட்டுட்டா போதும், வீட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் ஓடி வந்து ஒரு சோஃபா இருக்கும், இப்போவும் இருக்குது அந்த சோஃபா, அது மேலே ஏறி ஜங்கு ஜங்குன்னு குதிச்சிட்ருப்பேன். ஆமாம், அவ்வளோ பிடிச்ச ஃபேவரட்டான பாட்டு அது எனக்கு. டிவியில் அந்த பாட்டு போட்டால் பக்கத்து வீட்டுக்காரங்கள்லாம் ஜன்னலை தட்டி சொல்லுவாங்களாம். எங்கள் அக்காலாம் அப்போ நான் அந்த பாட்டை எப்படி பாடுவேன்னு பாடி காட்டுவா. இப்போ கூட இப்போவும் அந்த சோஃபா பார்க்கும்போது எனக்கு ஞாபகம் வரும். அந்த பாட்டு அவ்வளோவா கேட்கலனாலும் கேட்கும்போது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும். இப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு குட்டி வயசு ஃபேவரட் இருக்கும்ல, உங்களுக்கும் ஞாபகம் வருதா? சரி, நமக்கு அறியாத வயசுலேருந்தே ஃபேவரட் பாட்டெல்லாம் இருக்குது. ஒரு வேளை பாட்டுன்னு ஒன்று இல்லாமே இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு கூட பார்க்க முடியலல்ல. மேபி எப்படி இருக்கும்னு தெரியணும்னா பலாயிரம் வருஷங்கள் பின்னாடி டைம் ட்ராவல் பண்ணி போய் தான் பார்க்கணும். அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இப்போதைக்கு பாட்டுன்னு ஒன்று இல்லாமல் இருக்கிறத கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியலல்ல. அட, பாட்டு கேட்டோமா ரசித்தோமா கூட சேர்ந்து பாடினோமான்னு போகாமல் எதுக்கு இந்த குதர்க்கமான கற்பனையெல்லாம்? அதானே, நான் ஒரு நூலில் ஒரு கட்டுரை படித்தேன், அதுதான் என்னை இப்படி குதர்க்கமாலாம் யோசிக்க வச்சுது. கீராவின் கதை சொல்லிங்கிற நூல், ஏற்கனவே இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். அதில் தமிழ் திரைப்பட பாடல்கள்ங்கிற தலைப்பில் கா பஞ்சாங்கம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. இதில் தமிழ் திரைப்பட பாடல்கள் பற்றி நிறையா டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதில் முதல் விஷயம் என்னென்னா, திரைப்படத்தில் மொழியோட பங்கு ரொம்ப குறைவு. திரைப்படத்துக்கான மொழிங்கிறது பொருள் குறிகள் தான். ஒலிக்குறிகள், அதாவது இந்த டயலாக்ஸு, வசனங்கள், பாடல்கள் இதெல்லாம் அதிகமாகிறதுனால பொருள் குறிகளுக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்க வழி இல்லாமல் பண்ணுது. அதனாலேயே கலைப்படங்கள்னு தனியாக அடையாளப்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காரு. இப்படி பார்க்கும்போது கலைங்கிறதுக்கான முக்கியத்துவம் இல்லாமல் சந்தைக்காக கமர்ஷியலாக தான் இருக்கு இல்லையா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இது வந்து ஒரு 25 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு கட்டுரை. நம்ம கொஞ்சம் பழைய படங்கள்லாம் பார்த்தோன்னா அப்படியே நிறைய பாட்டு இருக்கும்ல. அதிகபட்சமான படங்களில் இப்போதானடா ஒரு பாட்டு முடிஞ்சது, அதுக்குள்ளே இன்னொன்னான்னு தோணும் நமக்கு. அப்போல்லாம் சர்வசாதாரணமாக ஒரு 5-6 பாட்டு இருக்கும், ஒன்று ஒன்றும் 5-6 நிமிஷமும் வரும். கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பாட்டிலேயே ஓட்டிடுவாங்க. இதையும் இவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அப்போ வந்து ஒரு படத்தை மதிப்பிடுறதே எத்தனை பாட்டு தேரும், இந்த கேள்விக்கான விடையை வச்சு தான். அப்புறம் ஒரு பெரும்பான்மையான பாப்புலேஷனுக்கு படத்தில் பாட்டு தான் ஒரு பேக் போனாக இருக்கும். ஆனால் யோசிச்சு பார்த்தோன்னா இப்போ கொஞ்சம் வருஷங்களாக இந்த மாதிரி இல்லை, இந்த நிலைமைகள்லாம் கொஞ்சம் மாறி இருக்கு. இப்போல்லாம் பாடல்களோட எண்ணிக்கை, நேரம் எல்லாமே குறைஞ்சிருக்குல்ல. இவர் சொல்கிற மாதிரி சொன்னால் கலைப்படங்கள் அதிகமாயிட்டே இருக்கு, அதே மாதிரி கமர்ஷியல் படங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இன்னொரு விஷயம் இவர் சொன்னது என்னென்னா, பாட்டு இடம்பெற அந்த சூழல் நம்மளே நினச்சிருப்போம்ல, ஆமாம் இந்த இடத்துல இப்போ இந்த பாட்டு ரொம்ப அவசியமோ அப்படின்னு. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இவர் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, போயும் போயும் இப்படியா அப்படின்னு இருந்தது. அதெல்லாம் இப்போ ரொம்பவே பரவாயில்லன்னு தான் தோணுச்சு. இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு குறிப்பிட்ட ஜான்ர் ஆஃப் பாட்டுக்கு ஒரு மவுஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ்னால் லவ் ஃபெயிலியர், காதல் தோல்வி பாட்டு, சோக பாட்டு, காதல் பாட்டு, நீதி கருத்தை சொல்கிற மோட்டிவேஷ்னல் பாட்டு, இதுக்கெல்லாம் மவுஸு குறையிறதே இல்லைல்ல. இதை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்போ ஒரு பாட்டு எழுதுறாங்கன்னா ஒரு சூழ்நிலையை மையப்படுத்தி தானே எழுதுவாங்க. அப்போது அந்த கவிஞரோ பாடலாசிரியரோ அந்த குறிப்பிட்ட சூழ்நிலையை எப்படி பார்க்குறாங்க, அவங்களோட பார்வை என்னவா இருக்குது, கற்பனை எப்படி இருக்குது, இதெல்லாம் தான் ஒரு பாட்டோட வெளிப்பாடாக இருக்கும். அதுவும் ஒரு காதல் சூழல்னு வந்தால் நம்மளை ஒரு கற்பனை உலகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கற்பனா சக்தி. இதை பற்றியும் இவர் சொல்லியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு லைன் என்னென்னா, நிஜ உலகில் காதலர்கள் பாடி திரிவதில்லை. ஆமாம் தானே. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஃபேக்கான போலியான விஷயங்கள்னு சொல்லியிருப்பாரு. இதையும் தாண்டி வார்த்தைகள்னாலேயே ஒரு ஜெண்டர் டிஃப்ரென்ஸு, சமூக நிலை, நமக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை கிளறது, இந்த மாதிரி இன்னும் நிறையா நம்ம நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள் பாடல்களில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் பல்வேறு கோணங்களில் இந்த கட்டுரை இருந்துச்சு. தேடி கிடைச்சா கண்டிப்பாக எல்லோரும் படிக்க வேண்டிய ஒரு கட்டுரைன்னு நான் சொல்லுவேன். இது எல்லாத்துலேருந்தும் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. நான் யோசித்ததில் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்மள பல பேர் தினமும் பாட்டு கேட்குறோம். காலையிலையோ மத்தியானமோ ஒரு பாட்டு கேட்குறோன்னா, கேட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போனாலுமே அந்த பாட்டே தான் நைட்டு வரைக்கும் நம்ம மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போது எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுது நம்மளை. இம்பேக்ட்டுங்கிறதையும் தாண்டி, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, ஒருத்தவங்களோட ஒரு பர்சனலான கருத்து, ஒரு பர்சனலான கற்பனை, அதுதான் வந்து நமக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கு. அப்போது ஒரு சூழல்னு வந்தால் இப்படி தான் அப்படி தான்னு நம்மளே அறியாமல் நமக்குள்ள ஒரு கருத்து வந்து திணிக்கப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நம்மளே அறியாமல் யாரோ ஒருத்தரோட கருத்தோ கற்பனையோ நமக்குள்ளே போகுது. அது நம்மளை எப்படி வேணாலும் இம்பேக்ட் பண்ணலாம், எப்படி வேணால் பாதிக்கலாம். அந்த பாதிப்பு நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை கெட்டதாகவும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அதுவும் இல்லாமல் ஃப்ரீ டைமில் கேட்குறது, என்டர்டெயின்மெண்ட்டு, ரிலாக்ஸேஷன் அப்படி இருந்தது இப்போ ஒரு ஹேபிட்டாகவே ஆயிருக்குல்ல. ரொம்ப நேரம் பாட்டு கேட்குறவங்கலாம் கண்டிப்பாக இதை கன்சிடர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாட்டிலெலாம் வர அன்ரியலிஸ்டிக்கான கற்பனைகள் நமக்குள்ளே உண்மையாக நடக்குமோ அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸாக கூட மாறும். நம்ம நிறைய பாடல்கள்லாம் பார்த்து கேட்டு, சே இப்படிலாம் நடந்தால் எப்படி இருக்கும்ல அப்படின்லாம் நினச்சிருப்போம்ல. அகெயின் இதுக்கும் நம்ம சின்ராசு மாதிரி தான், ஒரே பாட்டில் ஓஹோன்னு ஆகணும்லாம் நினச்சிருப்போம்ல. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறைய நடக்கவே வாய்ப்பில்லாத அன்ரியலிஸ்டிக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நமக்குள்ளே அப்பப்போ வந்து எட்டி பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சிச்சுவேஷன் சாங்னு ஒன்று இருக்குல்ல, நம்மளோட டெய்லி லைஃப், தினசரி வாழ்க்கையில் நம்ம பார்க்குற விஷயங்கள், நமக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு பாட்டை மேட்ச் பண்ணி பார்க்குறோம். ஒரு லிரிக்ஸ், பாடல் வரி நமக்கு அப்படியே ஞாபகம் வரும். அந்த அளவுக்கு அது நமக்குள்ளே பதிஞ்சிருக்கும். படிக்கிறதெல்லாம் இப்படி டப்பு டப்புன்னு மண்டையில் ஏறி ஃபிங்கர் டிப்ஸில் நமக்கு ஞாபகம் இருந்தால் நல்லாயிருக்குமேனு கூட நான் நினைப்பேன். முன்னாடியெல்லாம் நம்ம பாட்டு கேட்கணும்னு நினச்சா நம்மளே போய் போட்டு தான் கேட்போம், இல்லை பஸ்ஸில் இது போகும்போது அதுவே ஓடும் நம்ம கேட்போம். ஆனால் இப்போல்லாம் சோஷியல் மீடியா, குறிப்பாக இன்ஸ்டாகிராம், டிக்டாக், இதெல்லாம் திறந்தாலே பாட்டு தான். நமக்கு இப்படி ஒரு பாட்டு இருக்குன்னே தெரியாது, எப்போ வந்துச்சுன்னும் தெரியாது, ஆனால் நம்ம அதை பாடிட்டுருப்போம். எப்படின்னா ரீல்ஸில் பார்த்து கேட்டே நமக்கு மனப்பாடாக இருக்கும். ஸோ நமக்கு தேவையே இல்லாத நேரங்களில் கூட இப்படி சோஷியல் மீடியா மூலமாக கண்டென்ட்டோடு சேர்ந்து பாட்டும் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இருக்கு. அந்த கண்டென்ட்டே பாதி தேவையில்லாத கண்டென்ட்டாக தான் இருக்கும், அது வேறு விஷயம். இப்படியெல்லாம் பார்த்தா என்ன பண்ண முடியும்? சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியுமா, இல்லை பாட்டே கேட்காம தான் இருக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. கொஞ்சம் அவேராக இருக்கலாம் இல்லையா. இப்போல்லாம் நிறைய பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது தினமும். ஸோ எந்த மாதிரியான பாட்டு நம்ம கேட்குறோம், இல்லை ட்ரெண்டுங்கிற பேரில் தானாகவே நம்ம காதில் வந்து விழுகுது, நம்மளும் என்ன ஏதுன்னே தெரியாமல் அப்படியே கேட்டுட்டு போயிடுறோமா, இது எல்லாத்துலேயுமே நம்ம கொஞ்சம் அவேராக இருக்கணும். அப்படியும் அதில் வர அன்ரியலிஸ்டிக்கான விஷயங்களை கற்பனைகளாக மட்டுமே எடுத்துக்கணும். சொல்லவே முடியாத உணர்வுகளை வெளிப்படுத்தலாம், இல்லை இவ்வளோதான் இதுதான் வாழ்க்கைங்கிறத உணர்த்தலாம். இப்படி உணர்வுகள், உவமைகள், கற்பனைகளோட கலவை தான் எல்லாமே. ஆனால் கற்பனை வேறு, உவமை வேறு, அதை ரசிக்கிறது வேறு, உண்மை வேறு. இதை பற்றி யோசிச்சோன்னா நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸில் நிறைய விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கும், யோசிச்சுக்கிட்டே இருப்போம் உட்காந்து. அந்தளவுக்கு நிறையா இருக்குது இதுக்குள்ளே. நம்ம தான் முட்டாளா, இல்லை முட்டாளாக்கப்படுறோமா அப்படிங்கிற கேள்விகள் வரைக்கும் போகும். எனக்கு தோணுனதோடு நிறுத்திடக்கூடாதுல்ல, உங்களுக்கும் தோணட்டும், யோசிக்கட்டுமேனு தான் நான் இந்த பாடல் பர்ஸ்பெக்டிவ்ஸை ஷேர் பண்ணேன். இந்த பாடல் பர்ஸ்பெக்டிவ்ஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் கிடைச்சிருக்கோம்னு நான் நினைக்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த எபிசோடு ஸ்பாட்டிஃபைல கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கீழே ரிப்ளைங்கிற ஆப்ஷனில் உங்களோட கருத்துக்கள், உங்களோட பாடல் பர்ஸ்பெக்டிவ்ஸை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இல்லைனா உள்ளம் கேக்குதேங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ, உள்ளம் கேக்குதே @gmail.com மெயில் ஐடியிலையோ உங்களோட கருத்துக்களையும் பர்ஸ்பெக்டிவ்ஸையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்தடுத்த எபிசோட்ஸை உடனே கேட்க ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது உள்ளம் கேட்குதே, இணைந்திருங்கள். நன்றி.